இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சதிலிருந்து ஒரு நீண்ட பயணம் செஞ்சு வந்திருக்கோம் சொல்லலாம். தன்னுடைய அறிமுகம், அப்புறம் பரமாத்மாவுடைய அறிமுகம், இப்போ நம்ம எந்த காலகட்டத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு, நிறைய திரைகள் விலக வேண்டியது இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் காண எப்பவும் போல நம்மிடையே இருக்கிறாங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
நீங்க மாற்றத்தை பத்தி எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து ஆத்மால ஏற்படுற மாற்றங்களை பத்தி பாக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை பத்தி மீண்டும் ஒரு முறை நீங்க வந்து சொல்லணும்.
நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காலம் என்பது சக்கரத்தை போல சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்றது நாம பார்த்தோம். இப்போ இந்த உலகத்தை பத்தி பேசும்பொழுது, பூமி ஏதோ ஒரு காலகட்டத்துல உருவானது அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தோம். அந்த நம்பிக்கையினோட அடிப்படையில ஏதாவது ஒரு நாள் அழிவு என்பது ஏற்படும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலகட்டத்துல பலவிதமான அணு ஆயுதங்கள் தயாராயிருக்கு, எப்போ வேணா இந்த உலகம் என்பது அழிந்து விடலாம் அப்படிலாம் கூட நாம சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, எப்பயோ ஒரு நாள் அழிவு என்பது ஏற்படத்தான் போகிறது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ எல்லாமே வந்து இந்த வருடம் அழிவு ஏற்பட போகிறது அப்படின்னு இயர் ஸ்பெசிபிக்கா கூட ஆயிப்போச்சு. 2012 ஆகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்நாளுக்குள்ளேயே நான் அந்த அழிவை நான் சந்திக்க போகிறேன். பல விதமான விஷயங்கள் நமக்கு வந்து எச்சரிக்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாம பார்த்தோம்.
இப்ப பாத்தீங்கன்னா எல்லார் மனசுல என்ன இருக்குன்னா, எப்பவோ நடக்க போற விஷயம், அப்ப நடக்கும் பொழுது பாத்துக்கலாம், அதுக்கு எதுக்கு இன்னைக்கே நினைச்சு நம்ம வந்து கவலைப்படணும்.
அது ஒண்ணு. இன்னொன்னு, அதை பற்றின விவரங்கள் செய்திகள் நமக்கு தெரிஞ்சாலும் அது கூட நாம வந்து ஒரு எதிர்மறையாகத்தான் எடுத்துக்கிறோம். எனக்கு மட்டுமா நடக்க போகுது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தானே நடக்க போகுது அப்படின்னு நாம அதை வந்து நிராகரித்து விட்டு விடுகிறோம். இன்னொரு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நடக்கிறது நடக்கட்டும், நாம என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிராசையில இருந்துட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, காலம் என்பது சக்கரத்தை போல சுழல்கிறது. எப்படி இரவுக்கு பிறகு காலை என்பது விடியல் என்பது வருகிறதோ, அது போல இந்த காலகட்டம் என்பது இருட்டை போல இருக்கிறது. இந்த இருட்டில் எத்தனையோ துக்ககரமான நிகழ்ச்சிகள் நடக்கலாம், ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அதற்காக ஒரு நிராசை அடைந்து உட்கார்ந்துடாம, இதற்கு பிறகு காலை என்பது வருகிறது, விடியல் என்பது வரப்போகிறது என்ற நம்பிக்கையை நாம் இப்ப வளர்த்துக்கலாம்.
ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம இரவுல கூட வெளிச்சம் கொடுக்கக்கூடிய டெக்னிக் நம்ம கையில இருக்கு இல்லையா?
ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த தியானம் என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். இருட்டா இருக்கு, ஏமாந்துடுவோம், இந்த இருட்டுல வந்து நம்ம கஷ்டப்பட போறோம் இல்லாம, இந்த இருட்டையே வந்து நாம எப்படி மாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மை நாம் தயார்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக நாம பாக்குறோம். இது வந்து ரொம்ப அழகான விஷயம். இப்போ இந்த இருட்டுல இந்த தியானம் நமக்கு தெளிவை கொடுக்கிறது, துக்கத்திலிருந்து விடுபட வைக்கிற விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வரப்போகிற விடியலை பற்றியும் நாம பார்க்கணும் இல்லையா? ஹவ் அபவுட் தட் பியூட்டிஃபுல் மார்னிங். அது வருவதை வரவேற்பதற்காக நாம் நம்மை தயார் செஞ்சுக்கணும். காலம் என்பது நிற்காமல் ஒரு சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கிறது. அது ஒரு நிரந்தரமான ஒரு சுழற்சி. ஆத்மா, பரமாத்மா, இந்த சிருஷ்டி, இந்த மூன்றுமே வந்து அழிவற்றது, நிரந்தரமானது. இது ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டம் மாதிரி. சோ ஆத்மா என்பது சக்தி அப்படின்றதுனால உருவாக்கப்படவும் இல்லை, அதற்கு அழிவு என்பதும் கிடையாது. எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்காங்களோ அதனுடைய எண்ணிக்கை என்பதும் மாறாது. இப்போ ஆத்மா என்பது சக்தி அப்படின்னு சொல்றப்போ, சக்தி என்பது செயல்களில் வரும்பொழுது நிறைந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த நிலைக்கு வருகிறது. அப்ப ஒரு ஒழுங்கான நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு வந்துடுது அப்படின்னு கூட நாம சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம பேட்டரி எடுத்துக்கிட்டோம்னா, நிறைந்த நிலை என்பது பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒரு உறைந்த ஒரு நிலையில இருக்கு. அது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த நிறைந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கடைசியில வந்து முடிந்து போகிற ஒரு நிலை என்பது வருகிறது. முடிந்து போகிற நிலை அப்படின்னா, நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரியை வந்து நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது முழுவதுமாக முடிந்து போறது கிடையாது. அந்த நேரத்துல ஒரு வெளியிலேருந்து கிடைக்கிற ஒரு சக்தி என்பதை வச்சு நாம அதை ரீசார்ஜ் செய்யலாம் இல்லையா. அதே மாதிரி இப்போ தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவனாக மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ், வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி என்பது அவசியம். அதுதான் பரமாத்மா என்கிற சக்தி. அவரிடம் நாம தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஒரு தொடர்புல நமக்கு இழந்த சக்தி என்பது மீண்டும் கிடைக்கும். இதையே வந்து நாம கொஞ்சம் பிகர் லெவல்ல பார்க்கும் பொழுது, காலம் என்பது சக்கரத்தை போன்று, சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு நாலு கட்டங்களாக நாம பார்த்தோம். கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அயன் ஏஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கோல்டன் ஏஜ்ல அந்த சத்தியுகத்துல வந்த அந்த ஆத்மாவினுடைய நிலை என்பது மிக உயர்ந்ததாக இருந்தது, சக்தி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அது செயல்களில் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப கடைசியான ஒரு நிலைக்கு தன்னுடைய சக்தி குறைந்து ஒரு முடிவுக்கு வந்து இப்ப இருக்கு. இப்போ இந்த கலியுகத்துல, கலியுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது துக்ககரமான ஒரு காலகட்டம்னு சொல்றோம், இருட்டுன்னு சொல்றோம், இரவுன்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு நேரம் என்பது குழப்பமான ஒரு நிலைன்னு சொல்றோம். இப்போ காலை இரவு அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த இரவு தான் நம்முடைய கடைசி இரவு, இதோட முடிஞ்சு போக போது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஆனால் இந்த இரவு என்பது வரப்போற விடியலுக்காக காத்திருக்கிற நேரம் அப்படின்றப்ப நாம என்ன செய்வோம்னா, நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுவோம். இந்த இரவு நம்மை பயமுறுத்தாது, ஆனால் விடியல் வரப்போகிறது என்று நாம காத்திருப்போம்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ இப்ப நம்ம கொஞ்சம் மைண்ட் செட்டை மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்சு போகுது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதில, இப்ப இரவுல இருக்கிறோம், நம்ம விடியலை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடியலுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறது நல்லா இருக்கும்.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய நிலை என்பது மக்கள் தொகை வந்து அதிகமா போயிட்டே இருக்கு, அதே சமயத்துல வளங்கள் என்பது குறைஞ்சுகிட்டே போகுது. இதே ஒரு நிலை என்பது பல காலத்துக்கு நீடிக்க முடியும் அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் என்பது நிச்சயமா நிகழ்ந்தே தீரணும். ஆத்மா மிக உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது 100% தூய்மையான ஒரு நிலையில சக்தி நிரம்பியதா இருந்தது. கோல்டன் ஏஜ்ல சத்யுகத்துல வரும்பொழுது அதனுடைய நிலை என்பது, ஆத்ம உணர்வு என்பது 100% இருந்தது. இப்போ இன்னைக்கு நாம் உடல் என்கிற உணர்வு எப்படி இயல்பாகவே 100% இருக்கோ, அதே மாதிரி ஆத்மா என்கிற உணர்வு என்பது அப்போ அந்த காலத்துல வந்து இயல்பாக இயற்கையாகவே இருந்தது. சோ ஆத்மா என்கிற அந்த சக்தி நிறைந்த நிலையிலிருந்து செயல்களில் வரும்பொழுது பல பிறவிகளை எடுக்கும் பொழுது அதனுடைய சக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. சோ எனர்ஜி மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் ஸ்டேட் டு லோவர் ஸ்டேட், நிறைந்த நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸ்லோ ப்ராசஸா தான் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது நமக்கே தெரியாமல் அந்த மாற்றம் என்பது நிகழ்ந்துகிட்டே வருது. பலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு, ஏன் இந்த மாதிரி துக்கமும் மகிழ்ச்சியற்ற நிலையில நம்ம வாழ்ந்தே ஆகணுமா, இப்படிப்பட்ட உலகம் தேவையா அப்படின்னு எல்லாம் கூட கேக்குறாங்க.
ஏன்னா அமைதியற்ற நிலை அப்படின்றது இப்பதானே வந்திருக்கு.
நம்ம செயல்களை செய்யும் பொழுது கூட அந்த செயலினுடைய முடிவுல வந்து ஒரு களைப்பான ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. ஆபீஸ்ல கூட நம்ம காலையில இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஈவினிங் இருக்கிறது இல்ல, அந்த மாலை வரும்பொழுது நம்ம வந்து ரொம்ப களைப்படைஞ்சதா வந்து ஃபீல் பண்றோம். வேலைன்னு இல்ல, விளையாட்டா இருந்தா கூட இந்த விளையாட்டினுடைய முடிவுல 15-20 நிமிஷம் வந்து நாம களைப்படைந்து விடுவோம். 15-20 நிமிஷம் களைப்படைந்துடுவோம் அப்படின்றதுக்காக அந்த விளையாட்டை நிறுத்திடுவோமா?
இல்ல, நிச்சயமா நிறுத்த மாட்டோம்.
இந்த 4 மணி நேர விளையாட்டுல 3 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா கடைசி 15 நிமிஷம் நாம களைப்படைஞ்சிட்டோம், அதே நேரத்துல வேதனையும் வலியும் நாம அனுபவம் செஞ்சுட்டு இருக்கோம்.
எக்ஸாக்ட்லி, அந்த கடைசி 15 நிமிஷம் வேதனை வலிதான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா.
முதல்ல ஆரம்ப காலத்துல வந்து நாம மிகவும் உயர்ந்த ஒரு நிலையில வாழ ஆரம்பிச்சோம். ஆத்மா என்பது செயல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சக்தியை இழந்து அது நிறைந்த ஒரு நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு இப்போ வந்துடுச்சு. இந்த கடைசி காலகட்டத்தில் வந்து மிகவும் ஆத்மா என்பது களைப்படைந்து இருக்கிறது. தான் யார் என்ற உணர்வே இல்லாமல் நினைவிழந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் பரமாத்மா என்கிற மகாசக்தியினுடைய தொடர்பை ஏற்படுத்தி அந்த சக்தியை நாம ரீசார்ஜ் செய்துக்க வேண்டியதுதான். அது செய்யும் பொழுது இப்ப குறைந்த நிலையில இருக்கிற நம்முடைய சக்தி என்பது மீண்டும் ஒரு ஒழுங்கான நிலையில நிறைந்ததாக மாறிவிடும்.
நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை எப்படி மாறப்பொழுது, ஒருத்தர் ஒருத்தர் தனிப்பட்ட நபர்கள் எப்படி மாற போறாங்க அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி, இந்த மாற்றங்கள் வந்து பல தடவை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்?
காலத்தை வந்து ஒரு சக்கரத்தினுடைய வடிவில் பாக்குறோம். இப்ப காலை மதியம் மாலை இரவு, இது ஒரு சுழற்சி, இது ஒரு காலத்தினுடைய சுழற்சின்னு எடுத்துக்குவோம். இது எத்தனை முறை வந்திருக்கு நம்மால சொல்ல முடியுமா?
இல்ல, முடியாது.
சோ காலம் என்பது சுழன்று கொண்டே இருப்பதால எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளவு தடவை வந்திருக்கு அப்படின்றதை நம்மால கணக்கில் எண்ணிக்கையில எடுத்துட்டு வர முடியாது.
அப்போ இதே மாதிரி இந்த காலத்தை நம்ம பல தடவை கடந்து வந்திருக்கோம் இல்லையா?
ஆமா, இதே மாதிரி நம்ம கடந்து வந்ததுனாலதான் இப்போ வந்து இது மிக மிக சுலபமான விஷயம் அப்படின்றது. பரமாத்மா நம்முடைய தந்தை இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைங்களே, நீங்க வந்து ஆத்மா என்கிற உணர்வுல 100% மிகவும் தூய்மையாக இருந்தீங்க, மிகவும் அமைதியாக இருந்தீங்க. இப்போ சக்திகளை இழந்த நிலையில பலவீனமாக ஆயிட்டீங்க. அதனால இப்போ 100% தூய்மையற்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. இப்போ இருக்கிற இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து 100% ஆத்மா என்கிற உணர்வுக்கும் போக முடியும், 100% தூய்மையானவர்களாகவும் மாற முடியும் அப்படின்ற ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார்.
நிச்சயமா, ஏன்னா நான் மாறணும் அப்படின்னு நான் நினைச்சாதான் வந்து நான் மாற முடியும். ஏன்னா மத்தவங்க யாரும் சொல்லியோ இல்ல அவங்க ஃபோர்ஸ் பண்ணியோ என்ன மாத்த முடியாது இல்லையா?
ஆமா, அது மட்டும் இல்ல, 100% தூய்மையற்ற நிலை அப்படின்றதுல இருந்து 100% தூய்மையான நிலைக்கு நம்மை கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆனால் நம்முடைய தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை நீங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறீர்கள், இந்த ஒரு சுழற்சியில வந்து பல முறை இந்த கட்டத்தை நீங்க தாண்டி இருக்கீங்க, பல முறை இதை நீங்க செஞ்சதுனால இது மிகவும் சுலபமான விஷயம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, பரமாத்மா சொல்றாரு அதுல நம்பிக்கை வைக்கணும், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாம ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும், நம்முடைய சுய மாற்றத்திற்காக, சுய முன்னேற்றத்திற்காக.
பல பேருக்கு இந்த சூழ்நிலையை இதுக்கு முன்னாடியே எப்பயோ நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு இடத்துக்கு போனா இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு, இவங்களை பார்த்தா எனக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றது இருக்கு. எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பாக்குற பல நேர்களும் வந்து இந்த மாதிரி எனக்கு அனுபவங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ புத்தகங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தா மாதிரி எனக்கு தோணுது.
ஆமா, மெஜாரிட்டியாவே வந்து இந்த காட்சியை நாம முதலேயே பார்த்திருக்கோம், இவர்கள் கிட்ட நாம வந்து முதலேயே பழகி இருக்கோம்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னா கூட சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்மால வந்து இந்த பயணத்துல வந்து என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறதோ அனைத்துமே ஆத்மாவில பதிவாகி விடுகிறது. சோ அதே ஒரு காலகட்டத்தை மறுபடியும் கடக்கும் பொழுது அந்த பழைய நினைவுகள், அந்த சம்பவங்கள் ஏற்கனவே நடந்தார் போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்ட்யூஷன் கூட சொல்லுவாங்க. அது கூட இப்படிப்பட்ட ஒரு லாஜிக்கினுடைய அடிப்படையில தான் நடக்குது. ஏன்னா இந்த சுழற்சியாக இந்த காலச்சக்கரம் திரும்ப திரும்ப இந்த 4 யுகங்களை கடந்து சொல்லும் பொழுது அந்த 4 யுகங்களிலும் ஆத்மா அதே நிகழ்ச்சிகளையும் அனுபவம் செய்கிறது, அது ஆத்மாவில பதிந்து விடுகிறது.
இப்ப நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்கும் பொழுது எல்லாருமே வந்து இப்ப அதிக ஆற்றலோட செயல்படணும்னு நினைக்கிறேன்.
இப்ப நம்ம கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் நமக்குள்ள என்பது வந்து அதிகமாக இருக்கிறது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், இந்த அணு ஆயுதங்களாலையும் இயற்கையின் சீற்றங்களாலையும் எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம உட்கார்ந்திருக்க முடியாது. ஆத்மா சக்தியை இழந்த நிலையில வந்து ஒரு நிறைந்த நிலையிலிருந்து மிகவும் குறைந்த நிலைக்கு வந்துடுச்சு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற தெளிவு என்பது நம்மை நாம் சக்திசாலிகளாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் என்னை சுற்றி இருக்கும் அந்த சுற்றுப்புற சூழல் கூட சரியான ஒரு நிலைக்கு வரும். ஆத்மா முதன் முதல்ல இந்த உலகத்திற்கு வரும்பொழுது மிகவும் ஒரு தூய்மையான 100% தூய்மையான நிலையில இருந்தது. சோ நான் தூய்மையாக இருக்கும் பொழுது என்னுடைய அதிர்வலைகள் என்னை சுற்றி இருக்கும் அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில பரவுது. சோ சுற்றுப்புற சூழ்நிலையும் இயற்கையும் மிகவும் தூய்மை வாய்ந்ததாக இருக்கு. எப்போ ஆத்மாவினுடைய அந்த தூய்மையினுடைய நிலை சதவீதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதோ, தூய்மையற்ற நிலைக்கு வந்துடுதோ, அதே சமயத்துல ஆத்மாலிருந்து வெளிப்படுகிற அந்த எதிர்மறை உணர்வுகளாலும் எதிர்மறை சக்தியாலும் சுற்றுப்புற சூழ்நிலையும் தூய்மையற்ற நிலையாக மாறிடுது. இப்ப எப்படின்னா பேட்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, அதுல வந்து எந்த விதமான எஃபர்ட்டும் கிடையாது. அதே பேட்டரி முடிவுக்கு வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் குறைந்த நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்றப்போ அதை மீண்டும் நாம ரீசார்ஜ் செய்யணும் அப்படின்னா அதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி என்பது தேவை.
வெல் செட். இது நடக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய நேரம் காலம் தேவை. அதை விட முக்கியமா எல்லாருமே வந்து இதுக்கு முயற்சி எடுக்கணும்.
சமுதாயத்தினுடைய நிலையா இருந்தாலும் சரி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியிலும் அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சுகிட்டே வருது. ஆல்மோஸ்ட் அதுக்கு முடிவுக்கே வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் பரமாத்மா இந்த பூமிக்கு வராது. சக்தி இழந்த இந்த ஆத்மாக்களை மீண்டும் சார்ஜ் செஞ்சு சக்தியுடையவர்களாக மாற்றுவதற்காக வந்திருக்காரு. இப்போ நம்ம கலியுகம் சொன்னோம். கலியுகம் அப்படின்றது மிகவும் துக்கமாகவும் அமைதியற்ற ஒரு இரவாகவும் நாம பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த நிலையில ஆத்மாக்கள் சக்தியை இழந்த நிலையில இருக்காங்க. ஆனா எப்போ பரமாத்மா இந்த உலகத்திற்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதோ, பரமாத்மாவோட ஆத்மாவிற்கு தொடர்பு ஏற்படுதோ, அப்பொழுதே நாம நம்முடைய விடியலை வரவேற்கிறதுக்காக நம்ம தயாராயிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு காலகட்டத்தை நாம சங்கம யுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் தொடர்பு கொள்கிற அழகான ஒரு காலகட்டம் இப்போதான். இது ஏன் மிகவும் உயர்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னா, முழு சைக்கிள்ல இந்த ஒரு நேரத்தில மட்டும்தான் பரமாத்மாவை நாம சந்திக்கிறோம். இது வந்து வைரத்திற்கு சமமான டைமண்ட் ஏஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ 12 மணியை அடையறதுக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த சங்கம யுகத்துல நாம வந்துட்டோம் அப்படின்னா, பரமாத்மா கிட்ட நாம ஏற்படுத்திக் கொள்கிற அந்த தொடர்புல நமக்குள்ள இழந்த அத்தனை சக்திகளையும் நாம மீண்டும் ரீசார்ஜ் செஞ்சுக்கலாம்.
இந்த விஷயம் எல்லாம் கேக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
நிச்சயமா, இப்போ கோல்டன் ஏஜ் பொற்காலத்துக்கும் இப்ப நடக்கிற இந்த சங்கம யுகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சங்கம யுகம் என்பது வந்து மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஒன்னு வந்து பரமாத்மா நம்மோட இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து பொற்காலம் என்பது அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்துல எல்லாமே சரியாக இருக்கும்பொழுது, எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதும் வந்து ரொம்பவுமே சாதாரண ஒரு விஷயம். ஆனா இந்த உலகமே அமைதியற்றும் மகிழ்ச்சியற்றம் இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல, எல்லாமே வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல, நமக்குள்ள தூய்மையை கொண்டு வந்து நமக்குள்ள அந்த நிரந்தரமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் உணர்வது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். துக்கமாக இருக்கும் பொழுது அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்து மகிழ்ச்சியை அனுபவிப்பது, இந்த உலகமே துக்கமாக இருக்கும் பொழுது எனக்குள் சக்தியை நான் நிரப்பி அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் உணர்வது அப்படின்றது தான் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய விசேஷம்.
அதாவது நம்ம தியானத்தை பத்தி சொல்லும் பொழுது, அந்த தியானம் வந்து எனக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல ஒரு ஒரு நாளும் நமக்கு இருக்கிற ஒரு அழகான நேரம் எதுவா இருக்கும் அப்படின்னா, அந்த காலையில நம்ம தியானம் பண்ற நேரமா தான் இருக்கும். அது 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இல்ல அரை மணி நேரமோ எவ்வளவு நேரமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒருத்தரும் அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாருமே அந்த நேரத்துக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா.
பரமாத்மா கிட்ட நமக்கு ஏற்படுற அந்த தொடர்பின் மூலமா ரெண்டு விதமான மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது நடக்கும். ஒன்னு வந்து ஆத்மாக்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுகிறது, இன்னொன்னு வந்து சுற்றுப்புற சூழ்நிலையில மாற்றம் ஏற்படுறது. இப்ப ஆத்மாக்குள்ள மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா என்னன்னா, நாம இந்த ஒரு காலகட்டத்தை நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக தயார் செய்யறோம் அப்படின்னா, வரப்போகிற அந்த பொற்காலத்துல நாம இருப்பதற்காக நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வரப்போகிற பொற்காலத்துல வந்து ஆத்மா என்கிற உணர்வு வந்து மிகவும் இயற்கையாகவே இயல்பாகவே இருக்குன்னு நம்ம சொன்னோம். சோ ஆத்மா என்கிற உணர்வு என்றால் என்ன? ஆத்மா தன்னை உணர்ந்து தன்னுடைய குணங்களை இயல்பாக ஆக்குவது. அமைதி, அன்பு, மகிழ்ச்சி அப்படின்ற இந்த உண்மையான குணங்கள் வெளிவருவது. தியானத்தின் மூலமாக ஆத்மா தன்னுடைய இயற்கையான இயல்பான குணங்களை வெளிக்கொண்டு வருகிறது. இப்போ நமக்கு வந்து பல லேயர்ஸா வந்து நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள், எதிர்மறை உணர்வுகள், எண்ணங்கள், குணங்கள் அவைதான் மேல இருக்கு. இந்த தியானத்துல இவை எல்லாத்தையும் நீக்கும் பொழுது ஆத்மா தூய்மை அடைகிறது. ஆத்மா தன்னுடைய சுய உணர்வை பெற்று தன்னுடைய இயல்பான குணங்களை மேல கொண்டு வருது. அது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும். சோ ஆத்மா வரப்போகிற அந்த பொற்காலத்துல வாழ்வதற்கான ஒரு நிலையை இங்கேயே தயார் செய்து கொள்ளுகிறது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல ஏற்படுற மாற்றங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளியிலையும் சுற்றுப்புற சூழல்லையும் மாற்றங்கள் அதிவேகமாகவே நடக்கும். குளோபல் வார்மிங், கடல் மட்டத்தினுடைய உயர்வு, அதெல்லாம் வந்து இயற்கையின் சீற்றங்களாக வெளிப்படும். இப்போ நாம இருக்கிறது வந்து பழைய வீடு, இந்த உலகம் புதிய ஒரு வீடாக மாறப்போகிறது. ஒரே நேரத்துல இரண்டு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பழைய வீடு அப்படின்றது இடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாம இருக்கிறதுக்காக புதிய வீடு என்பது தயாராயிட்டு இருக்கு. இயற்கையின் சீற்றங்கள், இப்ப இருக்கிற இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளை முழுவதுமாக 100% தூய்மைப்படுத்துவது அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். தூய்மையான ஆத்மா என்பது வாழ்வதற்கு தகுந்த உலகமாக மாறுவதற்கு இயற்கை நமக்கு உதவி செய்கிறது. சோ இந்த மாற்றம் என்பது ஒரு முடிவை நோக்கி கிடையாது, ஒரு ஆரம்பத்தை நோக்கி அப்படின்னு கூட நாம இந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம். இப்ப பலவிதமான மாற்றங்கள் என்பது ஏற்படும். இப்போ இருக்கிற இந்த இருட்டு என்பது உச்ச கட்டத்தை அடையாமல் விடியல் என்பது வராது. இன்னமும் பலவிதமான இயற்கையின் சீற்றங்களும் பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காலகட்டத்தில் கூட ஆத்மாக்கள் தான் தூய்மையாக இருந்தால் மிக சுலபமாக அந்த ஒரு காலகட்டத்தையும் கடந்து போயிடலாம்.
ஆமா, நிச்சயமா. ஏன்னா அந்த விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம தயாரான நிலையில தானே இருப்போம்.
அது மட்டும் இல்லாம இப்போ ஆத்மா தன்னுடைய கடைசி கட்டத்துல இருக்கு, கடைசி சீன்ல இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு போக போகுது. அதன் பிறகு திரும்பவும் ஆரம்ப காலகட்டத்துல பொற்காலத்துல வருது. சோ நம்ம பொற்காலத்துல வருவதற்கான தயார் நிலையை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய கர்ம கணக்கையும் நாம முடிச்சுக்கிட்டு தான் போகணும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் ஏதாவது ஒரு வகையில இங்கேயே தன்னுடைய கணக்கை தண்டனையின் மூலமாகவோ இல்லை தன்னை தூய்மைப்படுத்துவதன் மூலமாகவோ முடிச்சே ஆகணும். அதனாலதான் இப்ப வரப்போற காலகட்டம் என்பது மிகவும் பிரச்சனை வாய்ந்ததா இருக்கும், இல்ல துக்கத்தை அதிகப்படுத்துற ஒரு காலமாக தான் இருக்கும். நம்முடைய உடல் ரீதியாக பலவிதமான வியாதிகள், மன ரீதியாக பார்த்தாலும் எதையும் தாங்கிக் கொள்கிற சக்தி இல்லாத ஒரு தன்மை, அந்த மாதிரி வருத்தமும் துக்கமும் அதிகப்படுத்துகிற எல்லா விஷயங்களுமே நடக்கும். சோ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இவ்வளவு காலமாக நாம் செய்த செயல்களினுடைய அதனுடைய பலனை நாம் இங்கேயே அனுபவிச்சுட்டு தான் நாம நம்மை தயார்படுத்திக் கொண்டு போக வேண்டும். நாம செய்த பாவங்களுக்கு நமக்கு தண்டனை வந்து நிச்சயமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அந்த தண்டனையை நாம் இங்கேதான் கழிக்க வேண்டும். அதை இந்த மாதிரி நோய் வடிவிலையோ இல்லை மனவேதனை மூலமாகவோ இல்லை பிரச்சனைகள் மூலமாகவோ தான் நாம அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ தியானத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த தவறான செயல்களுக்காக நாம வருத்தப்படுறோம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மை மாற்றிக்கொள்கிறோம். என் மூலமாக பல ஆத்மாக்களுக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அதை சரி செய்யறோம். நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன், என்னுடைய குணங்களில் மாற்றங்களை கொண்டு வருகிறேன். ஆத்மாவினுடைய அந்த உண்மையான குணங்களை வெளிக்கொண்டு வந்து என் மூலமாக மீண்டும் அதே ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் அன்பையும் நான் கொடுக்கறேன். சோ அது ஒரு வகையில நாம செட்டில் பண்றோம். அந்த ஒரு வழிமுறை நமக்கு தெரியல அப்படின்னா தண்டனையை அனுபவிச்சு இப்போ நாம அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தோம், அவர்கள் மூலமாக மீண்டும் எனக்கு அந்த துக்கம் என்பது ஏற்படும், அதை நான் அனுபவம் செஞ்சே தீரணும். இப்படி நம்முடைய கர்மத்தினுடைய கணக்கை நாம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம நம்முடைய வீட்டுக்கு போக முடியும். இப்போ நாம் நம்மை தயார் செய்து கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்குள்ள சக்தியும் பலமும் நிரம்பும், பரமாத்மாவினுடைய துணை நம்மோடு இருப்பதால் இந்த ஒரு காலகட்டத்தை மிகவும் எளிதாக ஸ்மூத்தாக கடந்து சென்று விட முடியும்.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க சொன்ன எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இனி வரப்போற காலத்தை பத்தியும் நம்ம எப்படி ஒருத்தர் நம்மளை தயார்படுத்திக்கணும், எதையும் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா இந்த தண்டனை இந்த கணக்க தீக்கணும் எல்லாமே வந்து ஒரு நம்மள தயார்படுத்திக்கிற நிலை எல்லாமே இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு முன்னாடியே ஒரு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு இருந்ததுன்னா எல்லாருமே வந்து தன்னை தயாரா வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கம் தான். ரொம்ப அழகா தெளிவா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேச போறோம். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கேயே முடியுது சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. வரப்போற காலம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சந்தோஷமா நம்ம முன்னாடி இருக்கு. அதனால இப்போ இந்த காலம் முடிவடைய வேண்டிய காலகட்டத்திலயும் இருக்கு. ஆனா இது முடியும் பொழுது நம்ம எப்படி நம்மள தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான், இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அதை தாராளமா தொலைபேசியின் மூலமாவோ அல்லது எங்களுடைய இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில் அனுப்பியும் நீங்க தெரியப்படுத்தலாம். அதுக்கான விடைகளை நாங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி